ॐ नमो भगवते वासुदेवाय।
ॐ नमो भगवते वासुदेवाय।
ॐ नमो भगवते वासुदेवाय।
ॐ नमो भगवते वासुदेवाय।
ॐ नमो भगवते वासुदेवाय। Srimad Bhagavatam, translation and commentary by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
Srimad Bhagavatam, Moliperku Kondore Balangela Devatrasa Bhaktivedanta Swami Prabhupada.
Canto 7.
Ela Adhyayam. Ela Adhyayam.
Chapter 7.
Ela Adhyayam.
And texts 50 to 52. So I'll read text 50 first of all. Devo suro manusha va yaksho gandharva eva va bhajan mukunda charanam swastiman syadhyathavayam. Translation: if a demigod, demon, human being, yaksha, gandharva, or anyone within this universe renders service to the lotus feet of Mukunda, who can deliver liberation, he is actually situated in the most auspicious condition of life, exactly like us, the Mahajans, headed by Prahlad Maharaj. This verse is spoken by Prahlad Maharaj. The purport: Prahlad Maharaj, by his living example, requested his friends to engage in devotional service, whether in demigod society, asura society, human society, or gandharva society. Every living entity should take shelter of the lotus feet of Mukunda and thus become perfect in good fortune.
In the slokam, Prahlad Maharaj arula chollapattathu. Yarayum oru devar, asuran, manidan, yakshan, gandharvar, alladhu indha ulagathirkku yaaraga irundhalum, முக்தி கொடுக்கக்கூடியவராகிய முக்குந்தனுடைய தாமரை திருவடிகளில் திருவடிகளுக்கு தொண்டு செய்தால் அவர் உண்மையிலேயே வாழ்வின் மிகவும் மங்களகரமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டுள்ளார். எங்களை போன்றே, எங்களை அப்படிங்கிறது பிரகலாத் மகாராஜரின் தலைமையிலான மகாஜனர்களை குறிக்கின்றது. பொருளுரை: பிரகலாத் மகாராஜர் தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக வைத்து தன்னுடைய நண்பர்களிடம் பக்தி தொண்டில் ஈடுபடும்படி வேண்டுகிறார். தேவர்களின் சமுதாயத்தில் இருந்தாலும், அசுரர்களின் சமுதாயத்தில் இருந்தாலும், மனித சமுதாயம் அல்லது கந்தர்வர்களின் சமுதாயத்தில் இருந்தாலும், ஒவ்வொரு உயிர் வாழியும் முக்குந்தனின் தாமரை திருவடிகளில் தஞ்சமடைந்து நல்ல அதிர்ஷ்டத்தில் பக்குவமடைய முடியும்.
Then text 51 and 52. Nalang dvijatvam devatvam rishitvam vasuratmaja aha prinanaya mukundasya navritang na bahugyata na danang na tapo neja na shocham navratanija priyate nalaya bhaktya Hariranyad Virambanam. My dear friends, O sons of the demons, you cannot please the Supreme Personality of Godhead by becoming perfect brahmanas, demigods, or great saints, or by becoming perfectly good in etiquette or vast learning. None of these qualifications can awaken the pleasure of the Lord, nor by charity, austerity, sacrifice, cleanliness, or vows can one satisfy the Lord. The Lord is pleased only if one has unflinching, unalloyed devotion to Him. Without sincere devotional service, everything is simply a show. Purport: Prahlad Maharaj concludes that one can become perfect by serving the Supreme Lord sincerely by all means. Material elevation to life as a brahmana, demigod, rishi, and so on are not causes for developing love of Godhead. But if one sincerely engages in the service of the Lord, his Krishna consciousness is complete. This is confirmed in Bhagavad Gita, Apichet sudaracharo bhajate mam ananya bhag. sadhureva samantavya samyak vyavasito hi saha. Even if one commits the most abominable actions, if he is engaged in devotional service, he is considered saintly because he is properly situated. End of that verse translation. To develop unalloyed love for Krishna is the perfection of life. Other processes may be helpful, but if one does not develop his love for Krishna, these other processes are simply a waste of time. Dharamasvanushtita pungsang vishvaksena kathasuyaha nutpadayed yadiratim shrama eva hi kevalam. Duties, dharma executed by men regardless of occupation, are only so much useless labor if they do not provoke attraction for the message of the Supreme Lord. That's the end of that verse translation. And Srila Prabhupada concludes his purport by stating, the test of perfection is one's unalloyed devotion to the Lord.
மகன்களே பக்குவமான பிராமணர்கள் தேவர்கள் அல்லது மிகச்சிறந்த ரிஷிகள் அல்லது நடத்தையில் பக்குவமாக இருப்பவர்கள் அல்லது கல்வியில் பக்குவமாக இருப்பவர்களால் புருஷோத்தமரான முழுந்தர் கடவுளை திருப்தி செய்ய இயலாது. இந்த தகுதிகள் எதுவும் பகவானின் இன்பத்தை எழுச்சி பெற செய்ய இயலாது. தானம், தவம், யாகம், தூய்மை, விரதங்கள் என இவை யாவும் பகவானை திருப்தி செய்யாது. பகவான் ஒருவருடைய சஞ்சலமற்ற களங்கமற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே திருப்தி செய்யப்படுகிறார். உண்மையான பக்தி தொண்டு இல்லாவிடில் மற்றவை அனைத்தும் வெறும் காட்சிகளே. முழுந்தர் கடவுளை எல்லா வழிகளின் மூலமாகவும் தீவிரமாக உண்மையுடன் சேவை செய்வதால் ஒருவர் பக்குவமடைய முடியும் என்று பிரகலாத மகாராஜர் முடிவுரைக்கின்றார். வாழ்வில் பிராமணராக, தேவராக, ரிஷியாக அல்லது பல்வேறு இதர நிலைக்கு ஏற்றம் பெறுவதால் ஏற்றம் பெறுவது இறையன்பை வளர்ப்பதற்கான காரணம் அல்ல. ஆனால் ஒருவர் பகவானின் தொண்டில் உண்மையாக ஈடுபட்டால் அவரது கிருஷ்ண உணர்வு பூர்த்தி அடைகின்றது. இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் விவசித்தோபிஷக. ஒருவர் மிகவும் மோசமான காரியங்களை ஆற்றினால் கூட அவர் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பாரே ஆயின் அவர் முறையாக நிலை பெற்றுள்ள காரணத்தினால் சாதுவாகவே கருதப்படுகிறார் என்ற ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்க்க முடிந்தது. கிருஷ்ணருக்கான களங்கமற்ற அன்பை வளர்த்துக் கொள்வதே வாழ்வின் பக்குவமாகும். மற்ற வழிமுறைகள் உதவி செய்யலாம். ஆனால் ஒருவர் கிருஷ்ணருக்கான அன்பை வளர்க்காவிடில் மற்ற அனைத்து வழிமுறைகளும் வெறும் கால விரயமே. தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசிய நோற்பதையே திதிரத்தின் சமையர்கள் கேவலம். மனிதர்களால் இயற்றப்படும் கடமைகள் அவர்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அது முழுமுதற் கடவுளின் செய்தியின் மீதான கவர்ச்சியை எழுப்பாவிடில் வெறும் கால விரயமே ஆகும். அந்த மொழிபெயர்க்க முடியுது. ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையை இந்த ஒரு வரியோடு முடிக்கின்றார். ஒருவருடைய பகவானுக்கான களங்கமற்ற பக்தியே ஒருவருடைய பக்குவத்தின் பக்குவத்திற்கான பரீட்சை ஆகும்.
நோ, யூ கேன் பீ எ பிக் ஃபேன் ஓவர் திஸ் வே. Yeah, these fans are not now working due to lack of electricity.
இந்த ஃபேன் இப்ப மின்சாரம் இல்லாதனால தடைப்பட்டு போயிருந்தனால வேலை செய்யல.
This one is running on the inverter. So ladies have got some extra tapasya here. Adhikamana tapam. Extra austerity. Is there another entrance on this side?
Yes.
So maybe if ladies come, they can be directed to go around this way.
Yeah.
Those who are standing out there. Maybe we can just move all the women over here, because we don't want to put the ladies to austerity. Usually we hear about sadhus, not so much about sadhvis. Sadhvi means she should be a chaste woman, but not supposed to do any other austerity. Shall we move all the ladies under the fan?
Otherwise.
In the Western countries, you can pay money to go to a sauna. In which you, sauna means it's very hot and you sweat. It's good for health. Supposed to be very good for health. If that's any consolation. You expect. Well, according to certain philosophers, there's no reason to expect the electricity to come on. The fact that the sun rises every day in the east doesn't mean that it'll rise tomorrow in the east, according to David Hume and other people who wasted their human form of life speculating in various rather absurd ways. Hare Krishna. But anyway, the Tamil will be understood by everyone and the English not by everyone. So maybe have the better mic for the Tamil.
No, here 50-60% people understand English.
Yeah, but 98% understand Tamil. I'm the 2%. Well, here we have in three verses, Srila Prahlad Maharaj. Oh, by the way, please turn your cell phone off. Yeah. So here in three verses, Prahlad Maharaj expresses some of the basic classical points of pure devotional philosophy. Which are expressed in various ways throughout the Srimad Bhagavatam. One point is that every living being, not depending on their birth or previous piety or lack of it, can take up true devotional service. And that anyone who does so, even though it may be considered a very fallen or bad condition to be born a low birth, but anyone who takes up the service of Mukunda Charanam, the lotus feet of Mukunda, they are situated in the most auspicious situation.
அதே நேரத்துல ஒருத்தவங்க எவ்வளவுதான் வீழ்ச்சியற்றவர்களாக இருந்தாலும் அவங்க முகுந்தனுடைய சரணங்களை பற்றி கொண்டார்கள் அப்படின்னா அவர்கிட்ட சரண அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்க மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும்.
It's very simple Sanskrit.
இது மிகவும் எளிமையான
this verse, text 50.
இந்த 50வது ஸ்லோகம்.
Devo, Suro, Manusha, these three levels, the Devas, demigods, the Asuras, the demons, the Manushas, the humans, Va, or.
இங்க Devo, Suro, Manusha அப்படின்னு சொல்லப்படுது. தேவ அப்படின்னா தேவர்கள், அசுர அப்படின்னா அசுரர்கள், மனுஷ அப்படின்னா மனிதர்கள்,
யக்ஷோ கந்தாரவ ஏவவ. Whether one is a yaksha, yakshas, they're sometimes in Vedic literature considered to be minor demigods, but they're more considered to be minor asuras. Srila Prabhupada writes here, a member of a demoniac species.
Yaksha அப்படிங்கிறது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தேவர்களாக சில இடங்கள்ல சொல்லப்படுறாங்க. சில நேரங்கள்ல அவங்க கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு வகையான அசுரர்கள், அசுரர்களுடைய ஒரு பிரிவாகவும் சொல்லப்படுறாங்க. ஸ்ரீல பிரபுபாத நீங்க அசுர பிரிவுல ஒரு வகையினர் அப்படின்னு நீங்க வார்த்தை மொழிபெயர்ப்பு.
And Gandharvas, they are minor demigods, sub-demigods of a certain class.
Gandharva அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்த சிறு தேவர்கள் நாம் சொல்லலாம்.
So Yaksho, Gandharva, Eva, certainly, Va, again the word Va means awe.
Eva bingara nichayamaga, Va bina allathu bingara sollam.
So whether you're a demigod, a human, an asura, or somewhere in between a demigod and a human, or somewhere in between a human and a demon.
Adhaavadhu neenga devaraga irundhaalum seri, asuraraga irundhaalum seri, manushuraga irundhaalum seri, எங்கேயோ தேவருக்கும் மனுஷருக்கும் நடுவில் இருந்தாலும் சரி, இல்ல எங்கேயோ தேவருக்கும் அசுரருக்கும் நடுவில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி,
பஜன் முகுந்த சரணம், very easy to understand.
பஜன் முகுந்த சரணம்,
those who worship the lotus feet of Mukunda. Mukunda means mukti data, he who gives liberation.
Mukunda அப்படினா முக்தியை கொடுக்கக்கூடியவர். யாரெல்லாம் அந்த முகுந்தனுடைய சரணங்களை வழிபடுகிறார்களோ.
Swastiman, I think you can understand this word. Swasti means auspiciousness, mangalam.
Swastiman, swasti abina mangalamanadu, mangalathai
udaya. And mana, you have that, it comes in Tamil, means possessing the quality of. So swastiman means it comes directly from Sanskrit. It means possessing the quality of auspiciousness.
Swastiman abingiradhu மங்களமான குணத்தை கொண்டிருக்கக்கூடியவரை குறிக்கிறது.
சியாத் பிகம்ஸ்
சியாத் அப்படின்னா ஆகிறார்.
யதா, which means just as. That, how does that come in Tamil? There must be a...
In the... போல, யதா அப்படின்னா போலன்னு சொல்லலாம்.
Like, yeah. In, at least in the North Indian languages, there's direct equivalents. யதா, ததா. Jaise, waise, this kind of thing. Yata vayam means us.
Vayam abdina, nangal abdina
sabra. So Srila Prabhupada gives us here to mean Prahlad Maharaj is speaking on behalf of all the various devotees, especially the Mahajans. Please turn off your cell phone. Especially the Mahajans. Prahlad is mentioned as one of the 12 Mahajanas.
இங்க நாங்கள் அப்படிங்கிறதுக்கு சில பிரபுபா விளக்கம் கொடுக்கிறார். மகாஜனங்கள், அதாவது இந்த 12 மகாஜனங்களுடைய சார்பாக பிரகலாதர் பேசுற மாதிரி பிரபுபாதர் விளக்கம்
கொடுக்கிறார். நாரத சம்பு, தென் குமார கபிலோ மனுஹு, தென் பிரஹலாத ஜனக பீஷ்ம Valer Vaya Sakir Vayam. So Vayam, again, you see the name Prahlad comes here and Vayam comes because this time the verse is spoken by Yamaraj. It means we, all of us. Not for me. I'll go on with the tapa. Tapa means heat, literally.
In the ஸ்வயம்பூ நாரத சம்பவம் அந்த ஸ்லோகத்துல முடிவுல பார்த்தோம் அப்படின்னா பயம் அப்படின்னு சொல்லப்படுது. பயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அந்த ஸ்லோகத்தை யமராஜர் பேசுற, அவரை அவர் அங்க குறிப்பிடுகிறார். இங்க அதே மாதிரி பிரகலாத பயம் அப்படின்னு சொல்லி அவரை குறிப்பிடுகிறார்.
Now in the next verse, Prahlad addresses, he's speaking to the sons of the asuras, so he addresses them as asuratmaja, those which means who are born from the asuras.
இங்க அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரகலாதர் அந்த அசுரர்களுடைய மகன்கள் கிட்ட பேசுற, அவர் அசுராத்மஜா அப்படின்னு அழைக்கிறார்.
So this vayam could also take to mean we, all of you, just like if I say here, we are happy that the electricity has come on so we can get some electric fan. So it refers to us who are presently in this room, in this assembly, to be technical, because technically some are outside the room also.
இங்க பார்த்தோம் அப்படின்னா அசுரர்களுடைய வாரிசுகள் அப்படின்னு அவர் சொல்றதை வைத்து அந்த பயம் அப்படிங்கிறது அந்த அசுரர்களுடைய வாரிசுகள் எல்லாரையும் குறிக்கக்கூடியதாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லலாம், இங்க எலக்ட்ரிசிட்டி இங்க மின்சாரம் நமக்கு நேரத்துக்கு வந்துட்டதுனால நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இங்க நாம் அப்படிங்கிறது இங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும்.
So they are the boys, they are Asuratmaja, they're sons of the demons, but they're not demons because they've become devotees by the grace of Prahlad Maharaj.
இங்கே இந்த சிறுவர்கள் எல்லாரும் பக்தர்களாயிருக்க பிரகலாத மகாராஜருடைய கருணையினால பக்தர்கள் ஆயிட்டதுனால அவங்க அசுரர்களுடைய மகன்களை ஒழிய அவங்க அசுரர்கள் கிடையாது.
Otherwise there's no need to say Asuratmaja.
அப்படி இல்லனா அவங்க கிட்ட அசுராத்மஜா அப்படினு சொல்றதுக்கு கூட எந்த அவசியமும் கிடையாது.
You would generally it's understood, for instance, that the son of an Indian citizen is an Indian citizen. You don't ask someone, are you the son of an Indian citizen? If you
இப்ப ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய மகன் இந்திய குடிமகன் அப்படிங்கிறது பொதுவாக புரிந்து கொள்ளப்படுது. அவர்கிட்ட நீங்க தனியா போய் நீங்க இந்திய குடிமகனுடைய மகனா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது.
That is the general rule.
அது பொதுவான விதி, பொதுவான வழிமுறை.
But sometimes people born in India, they may go, for instance, to America, and their son, although born of Indian parents, is an American citizen.
அதே நேரத்துல சிலவே பாத்தீங்கன்னா இந்தியாவுல பிறந்து வளர்ந்தவங்க அவங்க அமெரிக்காவுக்கு போயிருக்கலாம். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய குடிமகனாக இருக்கலாம்.
So in that case you might say an American born of Indian parents.
அந்த நேரத்துல நீங்க சொல்லுவீங்க இவர் ஒரு அமெரிக்கர், இந்திய பெற்றோர்களுக்கு பிறந்தவர்னு.
So Asuratmaja means that they're born of demons but they've undergone some change.
அதே மாதிரி அசுராத்மஜா அப்படின்னு நீங்க சொல்லப்படும்போது அவங்க அசுரர்களுக்கு பிறந்தவர்கள், ஆனால் சில வழிகளில் மாற்றி அமைக்கப்பட்டவர்கள் சொல்லப்படும்.
By material classification they could be called asuras.
பௌதிக பிரிவின் படி பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்படலாம்.
As in Bhagavad Gita, Prahlad is mentioned, Krishna mentions Prahlad as being a vibhuti of himself.
பகவத்கீதையில
நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணர் பிரகலாதரை தன்னுடைய விபூதிகளில் ஒன்றாக குறிப்பிடுகிறார். So technically he's counted among the daityas, which is another way of saying the asuras.
அசுரர்களை இன்னொரு வழியில சொல்றது தைத்தியர்கள் சொல்லலாம். அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி நம்ம பார்க்கிறோம் கிருஷ்ணர் பிரகலாதரை அசுரர்களை ஒருவராக குறிப்பிடுகிறார்.
But actually he's of a different category, he's become a devotee of Krishna.
ஆனா உண்மையில அவர் வேறு பிரிவை சார்ந்தவர், ஏனா அவர் கிருஷ்ணருடைய பக்தராக ஆகிவிட்டார்.
So these are very important points to understand.
இப்படி இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கருத்துகள்.
They are relevant in the present day also.
இவை தற்போதைய தருணத்திற்கும் கூட மிகவும் பொருத்தமானவை.
Even up to the present day, there are people, for instance, who are born into certain families who think that makes them more eligible to be devotees of Vishnu than others. Is it not? I'm born in Iyengar family, therefore I am automatically I'm in a better position than others. In that case, then they should say then they're also better than Prahlad and Hanuman. Will they dare to do so? I don't think so. So Preenanaya Mukundasya, those who have affection for Mukunda, this is the point. They it refers to persons of persons who give pleasure to Mukunda. So it's not by birth. Nalam dvijatvam. There you go, it's right there. It's not that simply by being born in a Brahmana family, one can... Nalam dvijatvam devatvam rishitvam. Even if you're born in a rishi family. Rishitvam vasuratmajaha prinanaya mukunda. It's not that simply by being born in a demigod family or a Brahmana family or even in a rishi family, that one can please Mukunda. Navritam na bahugyata, even if one is very cultured, has very good high Brahmin culture, which I don't think anyone has today. Or if anyone is very highly learned, then other, not by dhanam, not by charity, not by tapasya, so all that sitting without a fan didn't help you much. Ija, by offering worship, socham, by maintaining cleanliness. Or by following various strict rules and vows. None of these can satisfy Mukunda. Only pure devotional service to him. Now, it's not that all these things are of no importance. But without bhakti to Krishna, it's vidambanam. It's meaningless. It's just an external show. So all these points are very important to understand, and they are iterated throughout Gita and Bhagavatam. For instance, in Bhagavad Gita, Persons who are considered of low birth or sinful birth, such as women, Vaishyas and Shudras, if they take full shelter in me, they can achieve the Paramgati, the highest destination.
பெண்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் போன்ற இழிப்பிறவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாவப்பிறவை எடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கிருஷ்ணருடைய தாமரத்திற்குள் இருக்கிறதுனால மிக உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும்.
Then immediately after that, Krishna says,
அதைத் தொடர்ந்து உடனடியாக கிருஷ்ணர் சொல்றார்,
கிங் புனார் பிராமண புண்ய பக்தா ராஜாஷயஸ்ததா அநித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வ மாம். He says, then what to speak of the devoted brahmanas and kshatriyas who in this miserable temporary world worship me.
அதுக்கடுத்து உடனே கிருஷ்ணர் சொல்றார், அவங்களே பக்குவமடைய முடியும் அப்படிங்கிறப்ப என்னை வழிபடக்கூடிய
பயஸ் பிராமணஸ் பிராமணா புண்ணியா,
என்னை வழிபடக்கூடிய புண்ணியமான பிராமணர்களும் கத்திரியர்களையும் பற்றி என்ன சொல்றது?
In other words, everyone can go to Krishna regardless of their birth.
வேறு விதத்துல சொல்லணும்னா, ஒருத்தருடைய பிறவி எப்படி இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் கிருஷ்ணர் கிட்ட போகலாம்.
If they take full shelter of him by the process of bhakti yoga.
பக்தி யோக வழிமுறையின் மூலமாக அவரிடம் முழுமையாக ஒருத்தர் தஞ்சமடைந்தால் போதும்.
Still it is expected that persons with a better background, they are expected, they are more likely. That's true also.
இருந்தாலும் யாரெல்லாம் நல்ல பின்னணியை கொண்டிருக்கிறாங்களோ அவங்க இதை சிறப்பாக எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கறதும் எதிர்பார்க்கப்படுகிறது.
But whatever one may be, and in this age actually kalo shudra sambhavaha, everyone in this age, whether they claim to be of high birth or low birth, are all of low birth.
அதே நேரத்துல நாம பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல இந்த கலியுகத்துல கலோ சூத்ர சம்பவம் சொல்லப்படுது. ஒருத்தவங்க நான் மிக உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவன் நினைச்சாலும் சரி, தாழ்ந்த குடத்தை சார்ந்தவன் சொன்னாலும் சரி, எல்லாருமே தாழ்ந்த குடத்தை சார்ந்தவர்கள் தான்.
All are shudras.
எல்லாருமே சூத்திரர்கள் தான்.
But everyone can achieve the perfection of life by taking to the process of pure devotional service.
எல்லாருமே வாழ்க்கையினுடைய பக்குவத்தை அடைய முடியும் தூய பக்தி தொண்டை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னா.
But even that is very difficult in Kali Yuga.
அது கூட பார்த்தோம் அப்படின்னா கலியுகத்துல சிரமமானதாகத்தான் இருக்கிறது.
Circumstances seem to work against us.
இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதற்கு எதிராக செயல்படுவது போல தெரிகிறது.
We hear about devotees who live in Vrindavan, living very austerely, fully engaged in bhajan.
நாம அப்பப்ப கேள்விப்படுகிறோம், பிருந்தாவனத்துல சில பக்தர்கள் மிகவும்
They worship Krishna with full mind, nothing else, no diversion except to Krishna.
Except Krishna. அவங்க தங்களுடைய மனதில் கிருஷ்ணரை தவிர வேற எந்த ஒரு விஷயத்திலும் விலகாமல் கிருஷ்ணரை வழிபடுறதை பார்க்கின்றோம்.
But in the modern age, well actually in every age, most people are in family life.
அதே நேரத்தில் நான் பார்க்குறோம், நவீன காலத்தில் உண்மையில எல்லா காலத்திலுமே நான் பார்க்கலாம் பெரும்பாலான மக்கள் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறார்கள்.
And in the modern age, that means lot of struggle.
நவீன காலத்தில் அந்த குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க நிறைய கஷ்டங்கள் இருக்கு.
People have to work very long hours.
மக்கள் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது.
And it's very difficult to always think of Krishna.
அதனால கிருஷ்ணரை எப்பவும் நினைவு வைத்துக் கொள்றது அப்படிங்கிறது மிகவும் கடினமானதாக உள்ளது.
If you sit in your office with your eyes closed chanting Hare Krishna, you'll soon lose your job.
நீங்க உங்களுடைய அலுவலகத்துல உட்கார்ந்துட்டே கண்ணை மூடிட்டு ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நீங்க உங்க வேலையை இழக்க வேண்டியதுதான்.
The boss is paying you to work for him, not to chant Hare Krishna.
முதலாளி அவருக்காக நீங்க வேலை செய்யணுங்கிறதுக்கு தான் சம்பளம் கொடுக்கிறார ஒழிய ஹரே கிருஷ்ணா சொல்றதுக்கு இல்ல.
And you're supposed to give your full attention.
நீங்க உங்களுடைய முழு கவனத்தை அதில் செலுத்தியாக வேண்டியது அவசியம்.
Just like Sri Giridhari, who is translating this lecture, Sri Giridhari Prabhu, in his previous job, his previous boss told him that you can just stay here at the, what was it, factory, you're overseeing some design or something. You don't have to go. When you need to sleep, we have space for sleeping. We'll bring you food. There's a shower. So what do you need to go home for? You just stay here. Eat when you need to, sleep when you need to, not very much. Food we'll provide, and you just work. That's all, just work. Very seriously, they told him. They expected him to give his life, soul, mind, body, words, total pure devotion to his to his nonsense company. So he thought, well, I'd better give it to Krishna. And here he is.
Hare
Krishna.
இது வேலை செஞ்சின்றப்ப அவங்களுடைய முதலாளி பார்த்தோம்னா அவருடைய மனம் செயல்கள் எல்லாவற்றையும் அந்த அந்த கம்பெனிக்கு முழுமையாக ஒப்படைக்கணும்னு எதிர்பார்த்தார். அவர் கேட்டுக்கொண்டார், நீ வேலை செய்ய, இங்கே தூங்குறதுக்கு இடமெல்லாம் கொடுக்குறோம், இங்கே சாப்பாடு கொடுக்குறோம், இங்கே குளிக்கிறதுக்கு கூட இடம் இருக்கு, நீ எதுக்கு வீட்டுக்கு போகணும், இங்கே உன்னால உனக்கு பசி எடுத்ததுன்னா சாப்பிடு, தூக்கம் வந்ததுன்னா தூங்கிக்கோ, அது ரொம்ப நேரம்லாம் இல்லை, தூங்கிக்கலாம் உனக்கு முடிஞ்சதுன்னா கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் இங்கே முழுமையாக இங்கே நீ வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாவ. அதாவது வாழ்க்கை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையை முழுசாக அந்த நிறுவனத்துக்காக ஒப்படைக்கணும்னு விரும்பினாங்க முதலாளிகள். அதுக்கு பதிலாக நான் கிருஷ்ணருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்துட்டார்.
Bhaktivinoda Thakur sings, Grihe Thakur, Bane Thakur, Shada Hari Bole Dako. Whether you live at home or you live in the forest, you're a renunciant, always chant the names of Hari.
Bhaktivinoda Thakur sada, neenga illathil irundhalum seri, illa kaattil irundhalum seri, endha soolnilai irundhalum seri, neenga eppovume Hariyude naamathai sollungalnu.
And that might be, that is more possible in traditional society.
Adhu paartham appadina நாம பாரம்பரிய சமுதாயத்துல அது அதிகமான சாத்தியமுடையதாக இருந்தது.
For instance, the boatman plying the boat over the river can also chant the holy names as he goes.
உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, யாராவது படகோட்டி இருக்கிறார் அப்படின்னா, அவர் படகு ஓட்டிட்டு போகும்போது கிருஷ்ணருடைய பெயரை சொல்லிக்கொண்டே பாடிக்கொண்டே ஓட்டலாம்.
The farmer plowing the field behind the bulls can call out the holy names of the Lord.
ஒரு மாட்டுக்கு பின்னாடி இருந்துட்டு அந்த நிலத்தை உழக்கூடிய ஒரு விவசாயி பகவானுடைய பெயரை பாடிக்கிட்டே நிலத்தை உழலாம்.
We hear that the gopis of Vrindavan, while churning the butter, they would chant the pastimes of Krishna.
உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோபியர்கள் வெண்ணெயை கடையும் போது கிருஷ்ணருடைய லீலைகளை பாடிக்கொண்டே கடைவார்கள் என்று.
But in modern life, it is very difficult to remember Krishna.
ஆனா அதே நேரத்துல நவீன காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணரை நினைவு கொள்றது அப்படிங்கிறது மிகவும் கடினமானதாக உள்ளது.
There are so many distractions.
நிறைய நம்மள மனதை திசை திருப்பக்கூடியவை நிறைய இருக்கின்றன.
So anyway, we should remain steady on the path.
எப்படி பார்த்தாலும் நம்ம நம்மளுடைய பாதையில ஸ்திரமாக இருக்க வேண்டியது அவசியம்.
And make clear that our goal of life is Krishna.
நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் கிருஷ்ணர் தான் அப்படிங்கறதுல தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
Our goal of life is not to make lots of money.
நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் நிறைய பணம் சம்பாதிக்கிறது கிடையாது.
If without excessive endeavor you can make lots of money, you may do so, but then you should give it to Krishna for Krishna's service.
நிறைய முயற்சி பண்ணாம உங்களால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, அப்ப நீங்க சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிச்ச அந்த பணத்தை கிருஷ்ணருடைய சேவைக்காக நீங்க கிருஷ்ணருக்காக கொடுக்கலாம்.
Jodi thake bahu dhan tabe hao akinchan vaishnave karo upaka. But you know, Thakur advises that, well, if you have lots of money, don't be attached to it. Use it for the service of the Vaishnavas.
பக்தினோ தாக்கூர் அறிவுறுத்துறார், உங்ககிட்ட நிறைய பணம் வந்தது அப்படின்னா அது மேல நீங்க பற்றுதல் கொள்ள வேண்டாம், அதை கிருஷ்ண வைஷ்ணவர்களுடைய சேவையில உபயோகிங்கள்.
But I don't think anyone here has lots of money.
இங்க இருக்கிறவங்கள்ட்ட யாரும் நிறைய பணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் நினைக்கல அந்த மாதிரி.
Everything's relative.
எல்லாமே ஒன்றே ஒன்று சார்ந்ததுதான்.
Some people are poorer than you, some people are richer than you.
சில மக்கள் உங்களை காட்டிலும் ஏழைகளாக இருக்கலாம், சிலர் உங்களை காட்டிலும் பணக்காரர்களாக இருக்கலாம்.
But none of you are up there with the Ambanis and the Hindujas and the Jayalalithas. Oops, they might arrest me too.
ஆனா உங்களை யாருமே வந்து அம்பானியோ இல்ல ஹிந்து